வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 21, இறைவசனங்கள் 28-32 வரை. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதருக்கு இரு புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர். இயேசு அவர்களிடம், வரி தண்டுபவரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரி தண்டுபவரும் விலை மகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு பங்கு தந்தையோடு உரையாடி கொண்டிருந்த போது அந்த பங்கு தந்தை என்னிடத்திலே ஒரு நிகழ்வை வெளிப்படையாக பேசி கொண்டிருந்தார். அவர் பகிர்ந்து கொண்ட நிகழ்வு இதுதான். ஒரு நபர், மிகவும் கத்தோலிக்க குடும்பத்திலே மிகவும் விசுவாசத்தில் வாழ்ந்த ஒரு நபர், இந்த பங்கு தந்தையிடத்திலே ஒரு உரையாடல் செய்வதற்காக வருகிறார். இவரிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். பேசி கொண்டிருக்கும் போது பங்கு தந்தையிடத்தில் சொல்கிறார், என்னிடத்திலே 50 ஏக்கர் நிலம் இருந்திருந்தால் நான் 25 ஏக்கர் நிலத்தை நான் ஏழைகளுக்கும் அல்லது ஆலயங்களுக்கும் கொடுத்திருப்பேன். அவற்றை பிறருக்கு கொடுத்து நான் மகிழ்ந்திருப்பேன் என்று சொல்லி அந்த நபர் சொல்கிறார். பங்கு தந்தை சிரித்து கொண்டே மீண்டும் கேட்கிறார், உங்களிடத்திலே இப்போது 50 ஏக்கர் நிலம் இல்லை, ஆனால் இதை பற்றி பேசுகிறீர்கள் என்று சொல்லி சொல்லிவிட்டு மீண்டும் அவர் சொன்னார், இளை ஃபாதர், என்கிட்ட 25 ஏக்கர் நிலம் இருந்தால் கூட அதில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்திருப்பேன், நான் மகிழ்ந்திருப்பேன் என்று சொல்கிறார். மீண்டும் பங்கு தந்தை சிரிக்கிறார். இவர்களுக்குள் விவாதம் சென்று கொண்டிருக்கிறது. அப்போது பங்கு தந்தை கேட்கிறார், உங்களிடத்தில் 10 ஏக்கர் நிலம் இருந்திருந்தால் நீங்கள் ஏழைகளுக்கு கொடுத்திருப்பீர்களா என்று சொல்லி கேட்கிறார். அப்போது இந்த நபர், ஆமாம் தந்தையே, நான் கண்டிப்பாக 10 ஏக்கர் நிலம் இருந்திருந்தால் நான் அவற்றில் பாதியை கொடுத்திருப்பேன் என்று சொல்கிறார். மீண்டும் பங்கு தந்தை கேட்கிறார், உங்களிடத்தில் 2 ஏக்கர் நிலம் இருந்தால் நீங்கள் அதை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்திருப்பீர்களா என்று சொல்லி கேட்கிறார். அப்போது அந்த நபர் சிரித்து கொண்டு சொல்கிறார், என்னிடத்தில் இருப்பதே 2 ஏக்கர் நிலம்தான், நான் எப்படி பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க முடியும் என்று சொல்கிறார். இந்த நிகழ்வை பங்கு தந்தை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், நாம் சிந்திப்பது ஒன்று, செய்வது ஒன்று, சொல்வது ஒன்று, செய்வது ஒன்றுமாக நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சொன்னார். ஆம், நாம் சொல்லுவதையும் செய்வதையும் பல நேரங்களில் பிரித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதில் வித்தியாசத்தை நாம் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். வாழ்க்கை வெவ்வேறு விதமான வழிகளில் சென்று கொண்டிருக்கின்றன. நாம் சிந்திப்பதை செய்வதில்லை, பல நேரங்களிலே சொல்வதை செயலுக்கு உட்படுத்தக்கூடிய நபர்களாக நாம் பல நேரங்களில் இருப்பதில்லை. செய்வதை நாம் சொல்வதை நாம் செய்யக்கூடிய நபர்களாக வாழ்கிற போது அது மிகவும் கடினமாக இருக்கிறது. பல நேரங்களிலே நாம் பல வார்த்தைகளை பல இடத்துல பேசி கொண்டிருக்கிறோம், பல விதமான செயல்பாடுகளை பல இடத்துல நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோமா, நம்முடைய செயல்பாடுகளில் நாம் அதை காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வியை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த நற்செய்தியிலே இரண்டு மகன்களை பற்றிய ஒரு ஓமையை இயேசு அழகாக எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அந்த சமூகத்தில் நடந்த ஒரு நிகழ்வு ஏன் இன்றும் கூட நம்முடைய குடும்பங்களில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக கூட இருக்கலாம். பல நேரங்களிலே தந்தை மகனுக்கு உதவி செய்ய வேண்டும் அல்லது மகன் தந்தைக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி பல நேரங்களிலே நாம் ஒருவரை ஒருவர் கேள்வி கேட்டு அவர்களிடத்தில் நாம் பதிலை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இயேசு இந்த நட்சத்திர வழியாக நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். வாழ்க்கையின் சாதாரண விஷயங்களை இயேசு ஆணித்தனமான சிந்தனைகளோடு இந்த பரிசேயர்களுக்கும் இந்த வரி தண்டுபவர்களுக்கும் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். என்ன நினைக்கிறீர்கள், இரண்டு மகன்களில் எவர்கள் சிறந்தவர்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டு அவர்களிடத்திலே ஒரு ஆழமான சிந்தனையை அவர்களுக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதலை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனையை இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. எப்படிப்பட்ட கீழ்ப்படிதலாக இருக்கிறது, கீழ்ப்படிதல் என்றால் என்ன என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும். சிலர் சொல்வார்கள், நாம் சொன்னபடியே செய்ய வேண்டும், நான் எதை சொல்கிறேனோ நீங்கள் அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இது ஒரு வகையான கீழ்ப்படிதலாக இருக்கிறது. பல நேரங்களிலே நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களிலே நமக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நம்ம இடத்திலே சொல்லக்கூடியதை அதிகாரத்தோடு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதை நாம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்திற்குள் நாம் உள்ளாக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது ஒரு வகையான கண்டிப்பின் அடிப்படையிலே, கட்டாயத்தின் அடிப்படையிலே நாம் செய்யக்கூடிய ஒரு கீழ்ப்படிதலாக இருக்கிறது. சிலர் சொல்வார்கள், கட்டுப்பாடுகளுக்கு அடிப்படையான ஒரு கீழ்ப்படிதல். கட்டுப்பாடுகளுக்கு அடிப்படையான இந்த சமூகம் பல்வேறுதமான ஒரு கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறது. அந்த கட்டுப்பாடுகளின்படி தான் நான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை, அந்த சிந்தனையை நம்முடைய கீழ்ப்படிதலுக்குள் மூழ்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை தான் பல நேரங்களில் நம்முடைய குடும்பங்களிலே நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பெற்றோர்கள் இதை செய்ய வேண்டும் அதை செய்யக்கூடாது என்பதை எல்லாம் கட்டுப்பாடுகளுக்குள் அல்லது கட்டளைகளுக்குள் அல்லது பல்வேறுதமான சட்டங்களுக்குள் உட்படுத்தி பிள்ளைகளை அடிமைப்படுத்தக்கூடியவர்களாக பல நேரங்களிலே பெற்றோர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவதாக, இதுதான் அடிப்படையின் கீழ்ப்படிதல் என்று சொல்வார்கள். கடவுளுக்காக நம்மை முழுமையாக அர்ப்பணித்து கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படக்கூடியவர்கள். இதைதான் இயேசு தன்னுடைய வாழ்விலே செய்யக்கூடியவராக இருந்தார். இந்த கீழ்ப்படிதலை தான் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவராக இருந்தார். பிலிப்பியர் அதிகாரம் 2:2 வசனங்களில் நாம் வாசிக்கின்றோம், இயேசு தம்மை தாழ்த்தி கடவுளுக்கு கீழ்ப்படியக்கூடியவராக இருந்தார். இந்த கீழ்ப்படிதலை தான் இயேசு இந்த நட்சத்திர வழியாக நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். கீழ்ப்படிதல் என்பது லத்தீன் வார்த்தையிலிருந்து, ஒபீதியன் தாயும் என்கின்ற ஒரு லத்தீன் வார்த்தையிலிருந்து வருகிறது. அதன் கருத்தம் கேட்டல் என்று சொல்வார்கள். கேட்டல் என்பது நாம் கேட்பதின் வழியாக கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆசீர்வாதப்பர் சபையின் சட்ட ஒழுங்கின் முதல் சட்டமாக அந்த ஆசீர்வாதப்பர் சுட்டிக்காட்டுவது இதுதான், உங்கள் இதயத்திற்கு காது கொடுத்து கேளுங்கள். கேளுங்கள் என்பதுதான் இங்க அவருடைய சட்டத்தின் முதன்மையான ஒரு சட்டமாக அவர் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்வு என்பது இதைதான் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. கீழ்ப்படிதல் என்பது கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை முக்கியம் என்பதை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த நட்சத்திர வாசகத்திலே இந்த முதன் மகனும் இரண்டாவது மகனையும் அந்த தந்தை சொல்வதை இவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் அவளுடைய செயல்பாடு என்பது வித்தியாசமான ஒரு செயல்பாடாக இருக்கிறது. முதல் மகன் வருகிறான், தந்தை கேட்கிறார், நீ போகிறாயா என்று. இவன் இல்லை என்று சொல்கிறான். ஆனால் பிறகு யோசித்து விட்டு சிந்தித்து விட்டு இவன் செயல்படக்கூடியவனாக, தந்தை சொல்வதை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். இரண்டாவது மகன் தந்தை சொல்கிறார், செல்கிறாயா என்று சொல்லி கேட்கிறார். ஆனால் இவன், நான் செல்கிறேன் என்று உடனே சொல்லிவிட்டு பிறகு செல்லாமல் தந்தைக்கு கீழ்ப்படியாமல் ஒரு செயல்பாட்டை இன்று நட்சத்திரம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இதில் எது சிறந்தது என்பதை இயேசு நட்சத்திரம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். நாம் ஒரு செயல்பாடை செய்கிறோம், கேட்கிறோம், அந்த கேட்டல் என்பதன் வழியாக நம்முடைய சிந்தனைகளை நாம் உள்படுத்தி நாம் இறைவனுக்கு அடிபடியக்கூடியவர்களாக, இறைவனுடைய வார்த்தைக்கு அல்லது இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்வை நாம் சென்று சேரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த நட்சத்திரம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஏன் கடவுளுக்கு நாம் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கு மிகவும் முக்கியமான ஒரு கேள்வியாக இன்று எழுப்பப்படுகிறது. ஏன் நாம் கடவுளுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்? யோவான் நற்செய்தி அதிகாரம் 14:15 வாசிக்கின்றோம், நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருப்பது போல என் கட்டளைகளை கடைபிடிப்பவர்களாக இருங்கள். இங்கு இயேசு அன்பையும் கட்டளையையும் ஒன்றிணைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார். கீழ்ப்படிதல் என்பது இயேசு நமக்கு தரக்கூடிய ஒரு அழைப்பாக இருக்கிறது. இங்கு அன்போடு கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை நமக்கு அவர் தரக்கூடியவராக இருக்கிறார் என்றால், அன்போடு கீழ்ப்படிதலை இணைத்து இயேசு பேசுகிறார் என்றால், கீழ்ப்படிதல் ஒரு மிகப்பெரிய வரமாக ஒரு அன்பாக நமக்கு தரப்படுகின்றது. நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம அவங்க என்ன சொன்னாலும் நம்ம அவங்க செய்வோம். காரணம், அவர்களை நாம் அன்பு செய்கிறோம், அவர்கள் சொல்வதை நாம் செய்கின்றோம். இதுதான் இயேசு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இயேசுவை நாம் அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அப்படி இயேசுவை நாம் அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கிற போது அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொல்லி இயேசு நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். கீழ்ப்படிதல் என்பது ஒரு வழிபாட்டின் செயலாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. ரோமியரை கேள்வி அதிகாரம் 12:1 நாம் வாசிக்கின்றோம், கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகின்றேன். கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு நான் வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. கடவுளுக்கு நாம் உண்மையான உள்ளத்தோடு, தூய உள்ளத்தோடு, உயிருள்ள உள்ளத்தோடு இரண்டத்திலே நம்மை நாம் முழுமையாக அர்ப்பணிக்கின்ற போதுதான் அது உண்மையான ஒரு பழி வழிபாடாக அங்கு மாறக்கூடியதாக இருக்கிறது. இங்கு அருள், இரட்சிப்பு என்பது எல்லாம் நமக்கு கீழ்ப்படிதல் வழியாக தான் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை இயேசு நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கின்றார். இதுதான் தூய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடியவராக இருந்தார். கடவுளுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து, கடவுளே உம்முடைய அருள் எனக்கு போதும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்விலே இறைவனுக்கு கீழ்ப்படிந்து செயல்படக்கூடியவராக இருந்தார். தம்மாவூசிலே அவர் மனமாறிய பிறகு தன்னை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கக்கூடியவராக, கீழ்ப்படியக்கூடியவராக அவர் செயல்படக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவதாக, கடவுளுக்கு கீழ்ப்படிதல் என்பது நமக்கு வெகுமதியை அது அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. விவிலியம் நமக்கு மீண்டும் மீண்டும் இதை தான் சொல்கிறது. நாம் இறைவனுக்கு கீழ்ப்படுகின்ற போது நமக்கு இறைவன் நமக்கு மிகவும் மிகப்பெரிய வெகுமதியை தரக்கூடியவராக இருக்கின்றார். தொடக்க நூல் 22:10 நாம் வாசிக்கின்றோம், நீ என் குரலுக்கு செவி சாய்த்தால் உலகின் அனைத்து இனத்தவரும் உன் வழி மரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறுவார்களாக. நீ என்னுடைய குரலுக்கு செவி சாய்க்கக்கூடியவனாக இருக்கிற போது நான் உனக்கு முழுமையான எல்லாவற்றையும் தரக்கூடியவனாக இருப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கடவுள் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய கட்டளைகளுக்கு முழுமையாக நீ செவி சாய்க்கக்கூடியவனாக இருக்கிற போது இறைவன் நமக்கு நிறைவான ஒரு வாழ்வை, அனைத்து இனத்தவருக்கும் வழி மரபினருக்கும் ஆசிரை தரக்கூடியவனாக இருப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு இறைவன் வாக்குறுதி தரக்கூடியவராக இருக்கிறார். அதைதான் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11:28 வாசிக்கின்றோம், இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றக்கூடியவர்களாக இருப்பர். இன்னும் கேட்டு இன்னும் அதிகமாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாம் அதிக ஆசீர்வாதங்களை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதைதான் கீழ்ப்படிதல் என்பது நமக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆபிரகாமை நாம் முழுமையான தந்தை, நம்பிக்கையின் தந்தை என்று சொல்கிற போது அவர் நமக்கு விசுவாசத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். அதைதான் கடவுளுடைய கீழ்ப்படிதல் என்பது நமக்கு விசுவாசத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. இதுதான் ஆபிரகாமின் வாழ்வில் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு பல நாட்களாக குழந்தை இல்லை. குழந்தை கிடைத்த பிறகு கடவுள் உன்னுடைய மகனை எடுத்து சென்று பள்ளிக்கூடு என்று சொன்னபோது ஆபிரகாம் எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை. தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு கடவுளுக்கு கீழ்ப்படைந்து கடவுளுக்கு பலி கொடுக்க செல்கின்றார். பெற்ற பிள்ளையை பலி கொடுப்பது என்பது மிகவும் சாதாரண விஷயம் இல்லை. கடவுளே சொன்னார் என்பதற்காக பெற்ற பிள்ளையை, அதுவும் வரமெடுத்து பெற்ற பிள்ளையை பலி கொடுப்பதற்கு தன் முழுமையாக செல்லக்கூடியவராக இருக்கிறார். இங்கு கடவுளுக்கு கீழ்ப்படிதல் என்பது விசுவாசத்தின் அடிப்படையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கிறது. அதுதான் ஆபிரகாமை நாம் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். சிறந்த எடுத்துக்காட்டாக ஆபிரகாமை நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். கீழ்ப்படிதல் என்பது தியாகத்தை விட சிறந்ததாக இருக்கிறது. கீழ்ப்படிதல் என்பது தியாகத்தை விட சிறந்ததாக இருக்கிறது. இது நமக்கு மிகவும் குழப்பமான ஒரு சிந்தனையாக இருக்கிறது. காரணம், எப்படி கீழ்ப்படிதல் தியாகத்தை விட சிறந்ததாக இருக்கும்? பல நேரங்களிலே பழைய ஏற்பாட்டோடு கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கிற போது இஸ்ராயேல் மக்கள் கடவுளுக்கு பலி கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய சட்டமாக இருந்தது. பலி கொடுப்பது என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சட்டமாக இருக்கிறது. அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் பல்வேறு விதமான தியாகங்களை செய்ய வேண்டும். ஒரு பழிபொருளை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் தங்களுடைய உழைப்பின் வழியாக பெற்ற அந்த பழிபொருட்களை அவர்கள் கடவுளுக்கு செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இங்கு தியாகமும் காணிக்கையும் அதிகமாக முக்கியத்துவப்படுத்தப்படுகின்றது. ஆனால் சாமுவேல் 1 சாமுவேல் அதிகாரம் 15 22 நாம் வாசிக்கின்றோம். சாமுவேல் இடத்திலே கடவுள் கூறுகிறார், ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரி பழிகளோ பிற பழிகளோ செலுத்துவதல்ல, மாறாக அவர் குரலுக்கு செவி சாய்ப்பது, அவர் குரலுக்கு கீழ்ப்படிவது, கீழ்ப்படிதல் பழியை விட சிறந்தது என்று சொல்கிறார். இங்கு பழி என்பது நாம் பல நேரங்களிலே பழி கொடுப்பது தான் மிகப்பெரிய ஒரு காரியம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படியல்ல, மாறாக கடவுள் சொல்கிறார் சாமுவேலிடத்திலே, கீழ்ப்படிதல் பழியை விட சிறந்தது என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆக கீழ்ப்படிதல் என்பது நம் வாழ்வின் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக நமக்கு இறைவன் தரக்கூடிய ஒரு வரமாக இருக்கிறது. இதை தான் நமக்கு இன்று நற்செய்தி நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. கீழ்ப்படிதலின் மூலம் புனித வாழ்வின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். கீழ்ப்படிதலின் வழியாக நாம் கடவுளுடைய முழுமையான புனித ஆசீர்வாதங்களை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை தான் இந்த நற்செய்தி நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இயேசு சொல்கிறார், இந்த வரி தண்டுபவரும் மகளிரும் இந்த யோவானை பார்த்து இறையாட்சிக்கு உட்பட்டவர்களாக அவர்கள் மனமாறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். யோவானுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவிமடுத்து தங்களை மனமாற்றிக்கொண்டு கீழ்ப்படிந்து அவர்கள் மனமாறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நீங்களோ அவர்களைப் போல அல்ல, அவர்களாவது மாறினார்கள், நீங்கள் இன்னும் மாறவில்லை, நீங்கள் வாழ்வு பெற மாட்டீர்கள் என்று சொல்லி இந்த பரிசேயரத்திலும் சருசேயரத்திலும் அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நாம் எப்போது செவி சாய்க்கிறோமோ, கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கிறோமோ, கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கிறோம். கீழ்ப்படுகின்ற போது இறைவனுடைய ஆசீரை நிறைவாக பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். புனித வாழ்வின் ஆசீர்வாதங்களை நாம் அதிகமாக அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்றைய வழிபாடு நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இதை தான் இயேசு நமக்கு அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் என் மீது அன்பு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் என்னுடைய கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருங்கள். கீழ்ப்படிந்து கடவுளுக்கு முழுமையாக அர்ப்பணித்து நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கீழ்ப்படிதல் என்பது கட்டாணயத்தின் அடிப்படையில் வரக்கூடிய கீழ்ப்படிதலாக அல்லது முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் உள்ள கீழ்ப்படிதல் அல்ல. மாறாக கீழ்ப்படிதல் என்பது கட்டுப்பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் அல்ல. நம்முடைய பெற்றோர்கள் சொல்வதை நாம் செய்ய வேண்டும் அல்லது சட்டங்களுக்கு உட்பட்டு நாம் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கீழ்ப்படிதல் அல்ல. மாறாக கடவுளுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணித்து கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்கிற போது கீழ்ப்படிதலின் வழியாக நாம் அதிக ஆசீர்வாதங்களை பெறுகிறோம். இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்வை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற சிந்தனைகளோடு இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமென்.
தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டுதல்களும் காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் அன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளில் உமது இரக்கத்தையும் பாதுகாப்பையும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.